பாராளுமன்ற உறுப்பினர்களின் இரட்டை குடியுரிமை தொடர்பிலான தொடரும் சிக்கலுக்கு முடிவு காணும் விதத்தில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். எனினும் இச்சந்திப்பு தோல்வியில் முடிந்துள்ளது. பெடரல் அரசியல்வாதிகள் அனைவரும் டிசம்பர் 18 முன்னர் தமது குடியுரிமை நிலைகளை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்ற பிரதமரின் முன்மொழிவை பில் ஷோட்டன் நிராகரித்துள்ளார்.
The disclosures should be made before the end of the year, and the House and the Senate should have the opportunity, having considered those disclosures, whether any members or senators should be referred to the High Court.
அது பிரதமர் அவர்கள். இது பற்றி பில் ஷோட்டன் கூறுகையில், டிசம்பர் முதலாம் திகதி என்ற தனது கால வரையறை பிரதமரின் முன்மொழிவை தான் நிராகரித்தமைக்கான இரு காரணங்களில் முதன்மையானதென தெரிவித்தார். டிசம்பர் முதலாம் திகதிக்கு முன்னர் சகலரும் தமது குடியுரிமை நிலையை அறிவிக்க வேண்டும் என்பது தனது நிலைப்பாடு என வலியுறுத்தியுள்ளார் பில் ஷோட்டன்.
The timing and making sure that MPs don't rely on the well I didn't know defense but rather demonstrate they've taken active steps. This is what we think needs to be resolved so once and for all we can restore the people's confidence in the parliament.
பிஎன்ஜியில் உள்ள மானுஸ்தீவு தடுப்பு முகாம் மூடப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள 600 மேற்பட்ட அகதிகள் குறித்த முகாமில் இருந்து வெளியேற மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்ற நிலையில் இம்முகாமிற்கான அடிப்படை வசதிகளை மீள வழங்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அந்நாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மானுஸ் தடுப்பு முகாம் நிரந்தரமாக மூடப்பட்டதை அடுத்து இம்முகாமிற்கான மின்சாரம், நீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட அதே நேரம் அங்குள்ள அகதிகளை சகல வசதிகளுடனும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு பப்புவா நியூகினி அரசு வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் அகதிகளுக்கென ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்குமிடங்கள் போதிய வசதிகளுடன் முற்றிலுமாக தயார் நிலையில் இல்லை என அமினிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் பேச்சாளர் Kate Shuket கூறியுள்ளார்.
Unfortunately, the court ruling is a huge blow and it may jeopardize the lives of refugees and asylum seekers who are now within that center without food, water and medical care and we're hearing that the situation is deteriorating day by day.
எனினும் இக்குற்றச்சாட்டினை மறுத்துள்ள குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் குறித்த தங்குமிடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் தமது நிலைப்பாட்டினை அரசு ஒருபோதும் மாற்றாது என்றும் அவர் கூறினார்.
They want to come to Australia. They don't want to move to the new purpose-built facility. They don't want to move to, you know, out of the regional processing centre because their view is, you know, if they can have a fight or somehow there can be a drama around this and we'll change our policy that will bring them straight to Australia. I repeat again today, and I've been consistent over the course of the last few years, and my position is not under any circumstance going to change. These people are not coming to Australia.
இதேவேளை மானுஸ் தீவு தடுப்பு முகாமில் இருந்து வெளியேறி இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்வதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்பதுடன் அங்கு தமது உயிர்களுக்கு ஆபத்து என கூறி அங்குள்ள 600 பேர் தமது போராட்டத்தை தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சிட்னியில் உள்ள ஆரம்ப பாடசாலையான கிரீனேக்கரில் உள்ள பேங்க்ஸியா ரோட் பிரைமரி ஸ்கூல் வகுப்பின் மீது காரை மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 2 8-வயது மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் குறித்த காரை ஓட்டிச் சென்ற 52-வயது பெண் மீது அஜாக்கிரதையாக வாகனத்தை செலுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்துக்கான பிற காரணங்களை கண்டறியும் விசாரணைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இதேவேளை நேற்றிரவு குறித்த பாடசாலை முன்றலில் கூடிய 100 மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாடசாலை இன்று காலை வழமை போல் திறக்கப்பட்டிருந்தாலும் மாணவர் வரவு குறைவாக இருந்ததுடன் பாடசாலை சோகமயமாக காணப்பட்டது. இதுபற்றி நியூ சவுத் வேல்ஸ் மாநில கல்வி அமைச்சர் ராப் ஸ்டோக்ஸ் இவ்வாறு தெரிவித்தார்.
There are around 570 children at the school. All of whom are victims of this terrible tragedy, as well as the staff and the wider school community. This will be a tragedy that will have consequences for many days, for many weeks, for many months, and many years ahead.
மிக குறைவான இன்டர்நெட் வேகத்தினை அனுபவித்த NBN எனப்படும் நேஷனல் பிராட்பேண்ட் நெட்வொர்க் வாடிக்கையாளர்கள் ஏறத்தாழ 42,000 பேருக்கு டெல்ஸ்ட்ரா நிறுவனம் இழப்பீடு வழங்க முன்வந்துள்ளது. விளம்பரப்படுத்தப்பட்ட வேகத்தினை நிஜத்தில் எட்ட முடியவில்லை என்ற காரணத்தினாலேயே டெல்ஸ்ட்ரா இம்முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்நிறுவனம் விளம்பரப்படுத்தலில் ஆஸ்திரேலிய நுகர்வோர் சட்டத்தை மீறி தவறான பிரதிநிதித்துவங்களை உருவாக்கியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுபற்றி ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷனின் தலைவர் ராட் சிம்ஸ் இவ்வாறு கூறினார்.
Telstra have today agreed to provide remedies to those people, which will often be refunds, exit the plan without any fee. They've offered all of that. In addition, they've offered not to do it again, meaning that when they sign someone up, they'll check the line, make sure that the line can support the plan that's been sold.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 77 அமெரிக்க சதங்கள், 117 இலங்கை ரூபாய் 45 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 82 காசுகள், 1.04 சிங்கப்பூர் டாலர், 3.24 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டுச் செய்திகள். நேற்று நடைபெற்ற மெல்பர்ன் கப் குதிரை பந்தய போட்டியில் ரெங்க்லிண்டிங் என்ற குதிரை வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைக்கும் போட்டி என வர்ணிக்கப்படும் இப்போட்டியின் இவ்வருட வெற்றி குதிரையான ரெங்க்லிண்டிங் என்ற குதிரையின் உரிமையாளரான லாய்ட் வில்லியம்ஸ், அவருக்கு இது 6வது மெல்பர்ன் கப் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் குதிரையோட்டி கோரி பிரவுனின் 2வது மெல்பர்ன் கோப்பை வெற்றியாகும்.
From overseas for about 9 months, slowly but surely getting back to where I was, but mate, I can't believe it. Honestly, it's so special. Like, I've got my family down here with me, the girls, they're old enough to come to the races now and enjoy it. It's just like I've lost for words. I just can't believe that I've done it again. It's unreal.
மேற்கு ஆஸ்திரேலிய நியூ சவுத் வேல்ஸ் மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற்ற ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூ சவுத் வேல்ஸ் பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டாக் வியத்தகு வகையில் 2வது ஹாட்ரிக் மூலம் வரலாற்றை ஏற்படுத்தியுள்ளார். ஹர்ஸ்வில் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் மிச்சல் ஸ்டாக் 2 தடவைகள் ஹாட்ரிக் எடுத்ததன் மூலம் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான நியூ சவுத் வேல்ஸ் அணி 171 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற முதல் தர கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே போட்டியில் ஒரு வீரர் 2 ஹாட்ரிக் எடுத்தமை இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், 30 செல்சியஸ். அடிலைட் மேகமூட்டமான காலநிலை, 30 செல்சியஸ். மெல்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 21 செல்சியஸ். ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை, 19 செல்சியஸ். கன்பரா அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 25 செல்சியஸ். சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, 23 செல்சியஸ். பிரிஸ்பேன் மேகமூட்டமான காலநிலை, 24 செல்சியஸ். டாவின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், 34 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.